Welcome to part 2 of our conversation with Dr. K. Krishnan. If you're here, haven't listened to our part 1 of this conversation, it's okay, you can go on and listen to it. But we really encourage you, whenever you find time, please listen to part 1 of our conversation, because we believe this, both the episodes, will give you an amazing insight on what is bonded labor and how we can eradicate it, and how organizations like FSD is fighting against this evil crime. And without further ado, let's welcome Dr. K. Krishnan.
Wow. So, நீங்க அந்த 40,000 பேரை கூட்டி போய் அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணி நிறைய லெஜிஸ்லேஷன் ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணீங்களே சார், அதுக்கு பின்னாடி நீங்க எவ்வளவு ஆர்கனைசர் பண்ணிருப்பீங்க, உங்க பின்னாடி எவ்வளவு பெரிய டீம் அது கீழே இருந்து ஒர்க் பண்ணிருக்கோன்றத நினைக்கும் போதே மறுபடியும் அந்த மாதிரி ஒண்ணு பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள எழும்புது. அண்ட் நீங்க எல்லாமே இப்ப என்ன ஒரு 3-4 மினிட்ஸ்ல சொல்லிட்டீங்க, ஆனா இது உங்களோட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் பாதை இல்லையா? சுருக்கமா சொல்லிட்டீங்க இப்போ. பட் நான் என்ன ஆசைப்படுறேன்னா, ஒரு நாள் எங்க டீமா வந்து உங்ககிட்ட உட்காந்து, ஏன்னா இப்போ பேசும் போதே நிறைய கேள்விகள் நிறைய தாட்ஸ் வரும்போது இன்னும் அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா அறிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் ஏற்படுத்துங்க சார். அண்ட் இப்போ நீங்க பாண்டட் லேபர் பத்தி சொன்னீங்க, நாளைக்கு வந்து பாண்டட் லேபர் டே வந்து நம்ம கமோமரேட் பண்ண போறோம் தமிழ்நாட்டுல. சோ இந்த பாண்டட் லேபர்னா என்ன சார், அந்த ஏன் அந்த பாண்டட் லேபர் ஆக்ட் ரொம்ப தேவைப்படுது?
நம்ம ஆக்சுவலா எனக்கு இத பத்தி ரொம்ப விழாவாரியாகவும் ஹிஸ்டாரிக்கலா நம்ம பேசணும்னாக்க யூ நீட் லாட் ஆஃப் டைம். ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் சுருக்கமாக சொல்ல வரும், ஏன்னா உங்களுடைய நேரம் ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு வெர்ச்சுவல் கான்ஃபரன்ஸோ ஒரு ப்ரோக்ராம்ஸோ பாக்குறதுன்னு அதிகமா நேரம் பார்க்க மாட்டாங்க. எப்போது வாய்ப்பு கிடைக்கும் போது, நீங்களே சொன்னீங்க இல்லையா, வாய்ப்பு கிடைக்கும் போது லெட் அஸ் ஹேவ் இன்ட்ராக்ஷன் கம்ப்ளீட் டீச்சர், ஐ டெல் யூ வாட் இட் இஸ். இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம்ன்றது நீங்க ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரே நிமிஷம், கிரியேட்டட் ஒரு இது பாருங்க, நாங்க ஒரு புக் எழுதிக்கிறோங்க, ஹிஸ்டரி ஆஃப் ஸ்லேவரி. இந்த ஹிஸ்டரி ஆஃப் ஸ்லேவரின்றதுல வந்து நண்பர்களே, நான் கிட்டத்தட்ட ஒரு 500-600 புத்தகத்தை நான் படிச்சிருப்பேன். இந்த ஒத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டம் அப்படின்னு பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட்னு சொல்லிட்டு நம்ம இங்கிலீஷ் சொல்றேங்க. இந்த கொத்தடிமைக்கும் இந்த ஸ்லேவரின்னு சொல்லக்கூடிய அடிமைத்தனத்துக்கும் பல லிங்க் இருக்கு. உலகம் ஆரம்ப காலத்துல மனிதன் இயற்கையோடு வாழ்கின்ற பொழுது, இயற்கையோடு ஒட்டி வாழ்கின்ற பொழுது இந்த அடிமைத்தனம் இல்லை. மனிதன் எப்போ நிலத்தை உரிமையாக்குறானோ, நிலத்தை தன்னுடைய பொது உடைமையிலிருந்து நிலத்தை தனக்குன்னு எடுத்துக்கிறானோ, ஃபர்ஸ்ட் விவசாயத்தை வந்து ஒரு தனியார் மயம் ஆக்குற பொழுது அடிமைத்தனத்தை உருவாக்குறாங்க. அதுக்கடுத்து தொழிற்சாலையில உருவாக்கும் பொழுது அடிமைத்தனம் தேவைப்படுது. அதுக்கடுத்து நாடு ஒரு ஒரு நாடு இன்னொரு நாடு வந்து கேட்ச் பண்ணுன்ற பொழுது அடிமைத்தனம் உருவாக்கப்படுகிறது. அதுக்கடுத்துதான் இந்த மனிதனை விலை கொடுத்து வாங்குறத வந்து இந்த மாதிரி தொழில ட்ரேட் ஆரம்பிச்சு ஸ்லேவரி ட்ரேடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ஸ்லேவரி ட்ரேடு ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க வளராத நாடுகள்னு சொல்லுவாங்க, ஆனா வளர்ந்த நாடுகள் தான் ஆரம்பிச்சு. ஐரோப்ப நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் தான் ஃபர்ஸ்ட் இந்த சிலேவரியை வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு இன்ஸ்டிடியூஷனா ஆக்குறாங்க. இது வந்து டீட்டெயில் நம்ம பின்னால போவோம், ஆனா உங்களுக்கு சுருக்கமா நான் சொல்றேன், இந்த சுதந்திரம் என்பது எப்பெல்லாம் பேச ஆரம்பி, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் உங்களுக்கு தெரியும், செகண்ட் வேர்ல்டு வார் தெரியும், குறிப்பா செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ஐக்கிய நாடு அவையில மனித உரிமைகளுக்கான உடன்படி கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாலே ஐஎல்ஓன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மனிதனை ஒரு மனிதனை அடிமை வச்சுக்கிறதோ விலை கொடுத்து வாங்குறதோ அது வந்து சட்ட பிரகாரம் குற்றம் அப்படின்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி இந்தியாவுக்கும் சுதந்திரம் வருது. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்த பிறகு இங்க எல்லா மனிதனும் சமம், அதை ஜனாதிபதி உள்பட கடைக்கோடியில் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாருமே சமம், எல்லா மனிதனுமே இந்த நாட்டினுடைய உறுப்பினர்கள். ஆனா ஒரு மனிதனை ஒரு மனிதனை அடிமை வைக்கிறது சட்ட பிரகார குற்றம். அதுக்காக பல்வேறு சரத்துகள் உருவாக்குறாங்க. அதுல ஆர்டிகல் 23 சொல்றக்கூடிய அந்த ஆர்டிகல் என்ன சொல்ற, ஒரு மனிதனை வந்து ஒரு மனிதன் விலை கொடுத்து வாங்குவதோ வியாபாரம் பண்ணுவதோ கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதோ ஒரு பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்காக அவனை அடிமை வச்சுக்கிறதோ சட்ட பிரகார குற்றம். இது சரத்து 23 சொல்லுது. இந்த சரத்துக்கு அப்புறம் இந்திய அரசியல் சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரத்துகள் எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு அதுக்கான சட்டங்களை ஏற்றி இந்தியா முழுக்க இந்த மக்களுக்கு இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாராம்சங்களை மக்களை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில 1976 இந்திரா காந்தி தலைமையில ஆட்சி நடக்குது. அப்பதான் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு அவசர அவசரமா ஒத்துரிமை தொழில்முறை ஒழிக்கிறதுக்காக ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. 1975 அந்த ஆர்டினன்ஸ் கொண்டு வந்து இன்றையிலிருந்து The system of bonded labors is abolished. Bonded labor அப்படின்னா நான் ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கறது, அந்த பணத்துக்காக நீ என்கிட்ட அடிமையாகவே இருக்கிறது, நானா விருப்பப்பட்டவரே நீ அங்கேதான் இருந்தாகணும். ஸோ ஒரு பணத்துக்காக நம்ம பொருளை வாங்குறது பார்த்தீங்கன்னா அதே போல மனுஷனை வாங்குறது. ஒரு பொருளுக்கு எப்படி காசு கொடுத்து வாங்குறீங்களோ அது போல ஒரு மனுஷனுக்கு காசு கொடுத்து விலைக்கு வாங்குறது. இது எப்படின்னா நான் எளிமையா போய் சொல்றேன். இப்போ நான் போய் பேங்க் லோன் வாங்குறேங்க, பேங்க்ல என்ன கேட்பான், நீங்க ஏதாவது வந்து நிலம் கொடுங்க, இல்ல நகை கொடுங்க, ஏதாவது பொருள் கொடுத்துட்டு நீங்க வந்து இது வாங்கி போங்கன்னு சொல்லுவான், கடன் வாங்கி போக சொல்லுவான். ஏழை என்ன பண்ணுவான், ஏழை கிட்ட பணம் இல்லை, பொருள் இல்லை, எந்த சொத்தும் இல்லை, அப்ப தண்ணியே அவன் விற்கிறான். அப்ப ஒரு மனிதன் தண்ணியே வித்து அந்த அந்த அதனால கடன் பெற்று அவனுக்கே தன்னை உழைக்கிறான். இதுதாங்க ஒரு மனுஷனு, இது வந்து சட்டப்பேரவை குற்றம். ஒரு மனிதன் ஒரு பொருளை விலை கொடுத்துவாங்க, ஒரு மனுஷனை விலை கொடுத்துவாங்க கூடாது, அரசியலமைப்புக்கு எதிரானதாச்சே அப்படின்றதுக்காக கடனுக்காக ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவது சட்டப்பிரகாரம் குற்றம். கடனுக்காக ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவது சட்டப்பிரகாரம் குற்றம். அது மட்டும் இல்லாம ஒத்தடிமைக்காக ஒரு மனிதனையோ இல்லது அவன் வாங்கிய கடனுக்காக அவனுடைய வம்சத்தை சேர்ந்தவங்களையோ கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவும் குற்றம். அது மட்டும் இல்லாம 1976 போடப்பட்ட கொத்தடிமை தொழில்முறை ஒழிப்பு சட்டத்துக்கு எதிரான ஒரு குற்றமாக அரசாங்கம் அறிவிச்சிச்சு. என்ன நடக்குதுன்னா, இந்தியா முழுக்க மக்கள் வந்து வறுமையில் இருக்கிறாங்க, அறியாமல் இருக்கிறாங்க, அங்கங்க குடிபெயர்ந்து வராங்க. அப்போ இந்த மாதிரி மக்களவே டார்கெட் பண்ணி இந்த இடைத்தரகர்களாகவும் சில முதலாளிகளும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள எப்படியாவது அவங்களுக்கு காசு கொடுத்து காலம் முழுக்க நம்ம கிட்ட வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வேலைக்கு வச்சுக்கிட்டு அந்த வட்டிக்காக அவனை உழைக்க வைப்பாங்க. அப்போ அவனை வேற எந்த வேலையும் செய்யறதுக்கு அனுப்ப மாட்டாங்க, அவனுக்கு சுதந்திரமா எங்கேயும் போகவும் விட மாட்டாங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சாவோ ஒரு திருவிழாவோ ஒரு விசேஷத்துக்கும் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா கடன் வாங்கியிருக்குல்ல, கடன் கழிச்சுட்டு போ அப்படின்னா. ஸோ கடனுக்காக ஒருத்தனை அடிமைப்படுத்தி வேலை வாங்குறத டெப்ட் பாண்டேஜ்னு சொல்றாங்க. இதுதான் மையமாக வச்சு அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க.
ஓகேங்க சார். இப்போ இந்த 1976 இந்த சட்டம் வருது இல்லைங்க சார், வந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 45 வருடங்கள் ஆச்சு, 45 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனா இன்னும் ஏன் கொத்தடிமைத்தனம் முறை இன்னும் நம்ம இந்தியால எக்ஸிஸ்டா இருக்கு?
அது நான் எப்படி பாக்குறேன்னா, கொத்தடிமைத்தனம் ஏன் இன்னும் இருக்குன்னு கேக்குறீங்களா, நம்ம நாட்டுல வளங்கள் இருக்கு, நம்ம நாட்டில் சட்டங்கள் இருக்கு, நம்ம நாட்டில் திட்டங்கள் இருக்கு, இது எல்லாருக்கும் போய் சேரலை. மெயின் ரீசன் வந்து ஒத்தடிமைத்தனத்துக்கு காரணம் டைரக்டா பாண்ட லேபர் சிஸ்டம் மட்டும் இல்லை, அதுக்கு கீழே போகணும். அதுக்கு ரூட் காஸ்ட பாருங்க, ரூட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டாக்க, ஃபர்ஸ்ட் ரூட் காஸ்ட் எதுனா வயலன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன், அதாவது வன்முறையும் பாகுபாடும் தான் மூலகாரணம் நான் பார்க்குறேன். எப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி தன்னுடைய போர்ஸை பயன்படுத்தி இன்னொருத்தனை கட்டாயப்படுத்துறது. இப்படி நீங்க இப்படி பார்க்கலாமே, இப்போ காட்டை சார்ந்த மக்கள் இல்ல விவசாயத்தை சார்ந்த மக்கள் ஏதோ ஒரு தொழிலை சார்ந்த மக்கள் அவன் அவன் பாட்டு வாழ்ந்துக்கிறான், அவன் காட்டை நம்பி வாழ்றான், இல்ல அவன் விவசாயத்தை நம்பி வாழ்ந்துக்கிறான். யாரோ ஒருத்தர் வெளியிலிருந்து போய் என்ன பண்றான், காடு எனக்கு சொந்தம், காட்டுக்கிற பொருளெல்லாம் எனக்கு சொந்தம், இங்க இருக்கிற வளங்கள் எனக்கு சொந்தம், அப்போ மைனிங் கம்பெனிஸ் வேற ஏதாவது கம்பெனிஸ் காடு வந்து தன்னுடைய பிரைவேட்டாகவோ மற்றவங்களுக்கோ வியாபாரம் ஆகும்போது அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். இப்போ வாழ்வாதாரம் பாதிப்பு, அதே மாதிரி கிராமத்துங்களில் ஒரு விவசாயம் நம்பியிருக்கிறான், விவசாயத்துக்கு வேண்டிய வசதிகள் எல்லாமையும் விவசாயத்துக்கு வேண்டிய வளங்கள் நீர் வளங்கள் எல்லாமையும் விவசாயத்து உற்பத்திக்கு வேண்டிய பொருட்களுக்கான நல்ல விலை இல்லாமையும் அவனை கெடுக்கின்ற பொழுது அந்த விவசாயம் வந்து பாதிக்கப்படுது. அப்போ விவசாயம் பாதிக்கப்பட்டவனா பணம் தேவைப்படுது. அப்போ அந்த மாதிரி நாட்டில் பயன்படுத்தி இந்த கொத்தடிமைத்தனம் உள்ள வருது. இப்போ என்ன ரீசன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, ஒருவன் சுயசார்பாக வேலை செய்ய நிற்கிறவனை வந்து கெடுக்கிறது, அதுக்கப்புறம் அவனுடைய நிலங்களை அவனுடைய வளங்களை புடுங்கிக்க வேண்டியது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா, அப்போ ஏற்றத்தாழ்வு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது, அதுக்கப்புறம் தான் பாவர்ட்டி ஆகுது. ஸோ பாவர்ட்டி நாம் என்ன சொல்லுவோம்னா, குற்றமித்தனத்துக்கு என்ன காரணங்க, படிக்கலைங்க மக்கள், படிக்காததுக்கு என்ன காரணங்க, மக்களுக்கு வந்து வறுமைங்க, வறுமைக்கு என்ன காரணங்க, அவருடைய வளங்களை யாரும் பிடிங்கிட்டாங்க, வளங்களை யாரும் பிடிக்கிட்டாங்க, அவருடைய சுயசார்பு தன்மை கெடுத்துட்டாங்க. ஸோ அப்படி போகணும் நம்ம. நம்ம நிறைய பேர் என்ன எடுத்தோன்னு பாவர்ட்டின்னு வாங்க. சரி, பாவர்ட்டி எங்க வருது, பாவர்ட்டி வந்த காரணம் என்ன, பாவர்ட்டிக்கு முன்னால என்ன காரணம், ஒரு டிஸ்கிரிமினேஷன், டிஸ்கிரிமினேஷன் முன்னால. இப்போ நாங்க ஒரு காட்டு சார்ந்தோ இல்ல விவசாய சார்ந்தோ, இப்போ உதாரணமா ஒரு 2 ஏக்கர் ஒரு சென்னை எடுத்துங்க எக்ஸாம்பிள், சென்னை பூந்தமல்லி பக்கத்துல ஒரு 1 ஏக்கர் நிலம் வச்சுக்கலாம். திடீர்னு ஒரு நாள் வந்து இதை வந்து நாங்க அப்பார்ட்மெண்ட்ட போட போறோங்க, நீ குறிப்பிட்ட வேலையை கொடுத்தாகணும் அப்படின்றான். கொடுக்கலன்னா அவனுக்கு வேண்டிய கெடுதல் எல்லாம் உருவாக்க வேண்டியது. அப்போ அவனை அப்படி மீறி போனா அவன் மேல வன்முறையை உருவாக்குறது. அப்போ வயலன்ஸ், நான் என்ன பாக்குறேன்னா, வயலன்ஸ் இஸ் தி ரூட் காஸ் பார் பாண்டட் லேபர் சிஸ்டம், டிஸ்கிரிமினேஷன் இஸ் அனதர் ரூட் காஸ் பார் பாண்டட் லேபர் சிஸ்டம், இன்இக்வாலிட்டி இஸ் அனதர் ரீசன்ஸ் பார் பாண்டட் லேபர் சிஸ்டம். சரி, இதுக்கு எல்லாத்துக்கும் இன்னொரு ரீசன் இருக்கு, என்ன தெரியுமா, நம்ம நாட்டுக்கு லெஜிஸ்லேஷன்ஸ், சட்டங்களை வந்து முறையாக நடைமுறைப்படுத்தாததும் பாண்டட் லேபர் சிஸ்டத்துக்கு மிகப்பெரிய காரணம். ஒரு அரசாங்கம் இருக்கு, இதெல்லாம் மாற்றத்தை நம்ம அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். இந்த அரசாங்கத்தை நடைமுறைப்படுத்துறது, அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்துறது தான் நம்ம சிஸ்டம் கொண்டாடுறாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, மாவட்ட அரசு கொண்டாடுறங்க, ஊராட்சி அரசுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, மாநில அரசு கொண்டாடுங்க, மத்திய அரசு கொண்டாடுங்க. இந்த சிஸ்டம் எல்லாம் வந்து சரியாக செயல்படாமல் இருக்கிறதுக்கும் இன்ஜஸ்டிஸ்க்கு ஒரு காரணம். யூ அண்டர்ஸ்டாண்ட், இன்னைக்கு கொஞ்சம் டீப்பா போனது. அதாவது ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்து போகாததுக்கு காரணம் அவனுக்கு வேண்டிய வாய்ப்புகள் இல்லை, அந்த பொறுப்பு அங்க இருக்கின்ற பள்ளிக்கூடமும் பொறுப்பு, அரசாங்கமும் பொறுப்பு, பெற்றோர்களும் பொறுப்பு. அது போல அல்டிமேட்டா நாம் எல்லாருமே we are children of this nation, constitution is our god, and the country which we are creating, இந்த அரசு நாம உருவாக்குறங்க, அந்த அரசு தான் நம்மளுடைய உரிமையை பாதுகாக்கணும். அப்ப நம்ம உரிமையை பாதுகாக்கின்ற பொழுது அரசும் இங்க தவறு இழக்கிறது அர்த்தம். சோ சட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்தாது ஒரு காரணம், பாகுபாடு கொண்ட உலகத்தை ஊக்குவிக்கிறது இன்னொரு காரணம், பிரைவேட் பிசினஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐ மீன் நான் நல்ல பிசினஸ் மேனுவாங்க, பட் ஒரு பிசினஸ் என்பது இன்ஜஸ்ட்ல உருவாக்கூடாது, இன்ஜஸ்டிலையும் வயலன்ஸ்லயும் உருவாக்குனா அது பிசினஸ் இல்லை, அது சக்சஸ் ஆன பிசினஸ் இல்லை. எல்லாத்துலயும் ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இருக்குது. அதாவது பாண்டல் லேபர் சிஸ்டம் ஹிஸ்டாரிக்கல் இன்ஜஸ்டிஸ் அகைன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ், அப்படி பார்க்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஒத்தடிமைத்தனம் என்பதற்கு வெறும் எடுத்தவன வருமே, அட படிக்கல, அது மட்டும் இல்ல, அந்த படிப்பு படிக்காத என்ன காரணம், ஏன் டவுன்ல இருக்கிறவங்களுக்கும் வசதி படிச்சவனுக்கும் அவ்வளவு படிப்பு இருக்குது, இவனுக்கு ஏன் படிப்பு இல்ல, அப்ப எங்க காரணம், அதை கண்டுபிடிக்கணும். அப்ப வறுமைனா எப்படி வறுமை வந்துச்சு, திடீர்னு வறுமை வந்து மேல அது கொட்டிடுச்சா இல்லையே, அப்ப ஒரு காலத்துல அவன் சுதந்திரமா நல்லா வாழ்ந்துருக்கானே, சுயசார்பா வாழ்ந்துருக்கானே, அப்ப வளங்களை எவன் கொள்ளடிச்சவன், அவன் வாழ்வாதாரத்தை எவன் கொள்ளடிச்சவன், அவன் வாழ்க்கையை எவன் கொள்ளடிச்சவன், அந்த கொள்ளடிக்கிறதுக்கு பயன்படுத்தின வார்த்தை தான் வன்முறை. சோ வன்முறை தான் மூல காரணமாக நான் பாக்குறேன், பாகுபாடு தான் நான் மூல காரணமா பாகு பாக்குறேன், அதுக்கடுத்து சட்டங்களை நடைமுறைப்படுத்தாது இன்னொரு காரணமா பாக்குறேன். இப்போ அக்கௌண்டபிலிட்டி ஒண்ணு இருக்கு, இப்ப நீங்க ஒரு சிட்டிசன், நான் ஒரு சிட்டிசன், இந்த அரசியல் சட்டத்துல 51வது சரத்துல ஒரு சகோதரனை ஒரு சகோதரனாக நாம் பார்க்க வேண்டும், பிரியாம்பில்ல நாம் எல்லாரும் சமமா பார்க்க வேண்டும், பள்ளிக்கூடம் நான் படிக்கும்போது என்ன சொல்லித்தராங்க நமக்கு, இந்தியாவில் இருக்கிற அனைவரும் என்னோட பிரதர்ஸ், என் சிஸ்டர்ஸ், நான் எல்லாரும் நீதி நியாயமா பார்த்துக்கும் நம்ம சொல்றேங்க, பட் அப்படி இருக்குதாங்க உலகம். அப்போ இது எல்லாத்தையும் நம்ம மூல காரணமா பார்க்கணும். பாண்டட் லேபர் சிஸ்டம் என்பது இந்த சமூகத்துல ஒரு கொடுமை, ஒரு அவலம், ஒரு குற்றம். இது வந்து எங்கெல்லாம் பாண்டட் லேபர் சிஸ்டம் அது முழுமையான நாடாகல்ல, அது முழுமையான சுதந்திர நாடா அல்ல. அதுக்கு நாம ஒவ்வொரு மனிதனும் என்ன பார்க்கணும்னா, ஒத்தடிமைத்தனம் எங்க இருந்தாலும் அது நமக்கு அவமானம், இந்த நாட்டுக்கு வந்து அசிங்கம், அப்படிதான் நம்ம பார்க்கணும்.
நீங்க சொன்ன ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏன் பாண்ட லேபர் என்ன எக்ஸிஸ்டிங்கா இருக்குன்ற கேள்வியோட சேர்த்து உங்களோட பதிலையும் கொடுத்துட்டீங்க. பிகாஸ் ஆஃப் த புவர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த லா என்போர்ஸ்மெண்ட் அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வயலன்ஸ், நம்ம வெறும் மேலோட்டமா பாவர்ட்டி, அவங்களுக்கு காசு இல்லை, அவங்களுக்கு சரியான வசதிகள் இல்லைன்னு பார்க்காம ஏன் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கப்படலை, அப்போ ஏதோ சுரண்டல் நடக்குது அப்படின்ற அந்த ஒரு கண்ணோட்டம் அண்ட் போர் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் அமேசிங் பெர்ஸ்பெக்டிவ் சார். அதை எப்படி தடுக்கலான்றதையும் அந்த கேள்வியோட சேர்த்து நீங்க பதிலையும் கொடுத்துட்டீங்க. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லா அண்ட் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கேன் ப்ரிவென்ட் த பாண்டர் லேபர் சிஸ்டம்ன்றத நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க சார்.
இப்போ இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன், எராடிகேஷன் தான் பாண்டட் லேபர் சிஸ்டம், பை இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் தி பாண்டலேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட்னு ஒரு புத்தகம் இது.
ஓகேங்க.
இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா வந்து நமக்கு வந்து ஒரு 27 செக்ஷன்ஸ் தான் இருக்குது.
ஓகே.
இந்த லாவே வந்து பார்த்தா 27 செக்ஷன். ரொம்ப அழகான ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொடுத்துருக்க, ரொம்ப அருமையான ஒரு லா இது. எப்படி இது செக்ஷன் 2 போய் பார்த்தோம்னாக்க யாரெல்லாம் பாண்ட லேபர் சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஒரு கடனுக்காக ஒரு மனுஷனை அடமான மாதிரி வச்சு வேலை வாங்கினாக்க அது குற்றம். அவனை வீட்டு எந்த வேலையை செய்விடாம இங்கேயே வேலை வாங்கினாக்க அது குற்றம். குடும்பத்தோட வேலை வாங்கினா குற்றம். அவன் வந்து சுதந்திரமாக அவனுக்கு குறைந்தபட்ச கூலி கூட கிடைக்கணும்னு வச்சுக்கினேன் அது குற்றம். இதெல்லாம் பாண்ட லேபர் சிஸ்டம் ரொம்ப அழகா கொடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து இதை நடைமுறைப்படுத்துறதுக்காக செக்ஷன் 9, 10, 11 பார்த்தோம்னாக்க 9, 10, 11, 12 பார்த்தோம்னா மாவட்ட அரசாங்கத்துக்கு இதுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. கோட்டாட்சியரும் மாவட்ட ஆட்சியரும் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற எங்கேயெல்லாம் எல்லா தொழிற்சாலைகளையும் அவங்க கண்காணிச்சு பார்க்கணும், அவங்க விசிட் பண்ணணும், அங்கே சர்வே பண்ணணும், அங்கே எங்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமை இருக்குதோ அதை வந்து உடனடியாக கண்டெடுத்து அவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி கிடைக்குதா, அங்க வாழ்றவனுக்கு வேண்டிய வசதிகள் இருக்குதா, அவங்களுக்கு அவங்களுக்கு யாராவது வந்து வசதிகள் இல்லாம அவங்களை அடிமைப்படுத்தி வேலை வாங்குறாங்களா, குடும்பத்தோட வேலை வாங்குறாங்களா, அப்படி எல்லாம் கண்காணிச்சு அவங்களுக்கு வேண்டிய உதவி செய்யணும். இது வந்து ரெகுலரா பண்ணணும். அதை விட முக்கியமாக செக்ஷன் 13, 14 சொல்லிட்டு பாண்ட லேபர் அபாலிஷன் ஆக்ட்ல வந்து ஒரு பிரிவு கொடுத்துருக்காங்க. அந்த 13வது பிரிவு, 14வது பிரிவுனா கொத்தடிமையை ஒழிப்பதற்காக கண்காணிப்பு குழுக்கள் மாவட்டம் தோறும் கோட்டம் தோறும் இருக்கணும். இந்த கண்காணிப்பு குழுக்கள் வந்து ஸ்பெஷலா நல்ல முயற்சி எடுத்து ரெகுலரைஸ் பண்ணி ஒரு ஆக்டிவா செஞ்சாவே பாண்ட லேபர் சிஸ்டம் ஒழிச்சிடலாம். ஆனா என்னன்னா அது அது வந்து இங்க செயல்படல, இல்ல ஒரு சில இடத்துல செயல்படுது, பட் ரொம்ப ஆக்டிவா சொல்ல முடியாது. அதனாலதான் சுதந்திரம் அடைஞ்சு 45 ஆகி இன்னும் இருக்குது. நேத்து நியூஸ் இருக்குது, நீக்கி நியூஸ் இருக்குது, எல்லா இடத்துலயும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. ஆக இந்த 13 செக்ஷனும் 14 செக்ஷனும் ரொம்ப அழகா பார்க்க வேண்டியதா இருக்கு. இரண்டாவது, இந்த கொத்தடிமை தொழில்முறையை எதிர்த்து வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே சட்ட பிரகாரம் பாதுகாப்பு வேற இருக்குது. இரண்டாவது, கொத்தடிமை தொழில் முறையில வேலை வாங்கி யாராவது வச்சிருந்தாங்கன்னா இது வந்து பேசிக்கா ஒரு பண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ற மாதிரி ஒரு அர்த்தம். அவ லா அண்ட் ஆர்டர்ல இது சேர்ந்து வரணும். எப்படி ஒரு ஒரு அரசாங்கம் என்பது ஒரு அரசாங்கம் ஒரு மாவட்டத்துக்குள்ளாரே அந்த மக்கள் வந்து நிம்மதியாக வாழ வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அப்போ கொத்தடிமை தொழில் என்பது அரசாங்கத்துக்கு ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். அதனால மாவட்ட அரசாங்கமும் சரி அங்க இருக்கிற பொதுமக்களும் சரி அதுக்கடுத்து கண்காணிப்பு குழு இவங்களும் வந்து சேர்ந்து செஞ்சாங்கனாக்க வி கேன் எராடிகேட் திஸ். அட்லீஸ்ட் இந்த மாதிரி உங்க இந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டு உலகத்துக்கு நான் வந்தாச்சு, இன்னும் இதை பத்தி நான் பேசினுக்குறங்க, ரொம்ப சீக்கிரமா இதை ஒழிச்சாக்க வேண்டிங்க. உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் இதுல வந்து அதிகமா ஈடுபடுறாங்க பாத்தீங்களா, ரொம்ப சீக்கிரம் ஐ திங்க் வி வில் எராடிகேட் திஸ் வெரி சூன்.
கண்டிப்பா சார், தேங்க்யூ. கண்டிப்பா சார், நீங்க பேசும்போது ஒரு ஹோப் கிடைக்குது சார். அண்ட் வி பிலீவ் தட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள் வில் டெஃபினெட்லி டேக் திஸ் அண்ட் வில் அக்கௌண்டபிள் டு வாட் தே ஆர் டூயிங் அண்ட் வி வில் எண்ட் பாண்ட் லேபர் டுகெதர். அதுல சந்தேகம் இல்லை.
என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல விரும்புறது, நம்ம வி ஹேவ் எ சிஸ்டம், சிஸ்டம் இன் தி சென்ஸ் வி ஹேவ் எ கான்ஸ்டிடியூஷன், வி ஹேவ் பார்லிமெண்ட், வி ஹேவ் அசம்பிளி அண்ட் வி ஹேவ் வில்லேஜ் பஞ்சாயத்து. We created this system. Also, we created different departments. நல்ல துறைகளெல்லாம் உருவாக்கி இருக்கிறோங்க. அந்த துறைக்கு வேண்டிய நிதியும் நாம் கொடுத்துருக்குறோங்க. அந்த துறைகளுக்கு வேண்டிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லக்கூடிய உள்கட்டமைப்பும் நாம் கொடுத்துருக்குறோங்க. இங்கே என்ன ப்ராப்ளம்னா த வில்லிங்னஸ்னுவாங்க ஆங்கிலத்தில், வில்லிங்னஸ்னா சார் இதை ஒழிக்கணும் சார், இது விருப்பம் சார், இது தன்னுடைய வேலையை எடுத்து செய்யணும் சார். We have a system, we have a legislation, we have a infrastructure, but why are not eradicating? That means willingness. ஒவ்வொரு குடிமகனும் சந்தோஷப்படணும். இந்த நாட்டுல ஒரு குடிமகன் மட்டும் உயர்ந்துட்டு ஒரு குடிமகன் கீழே நாடு வளர்ச்சியான நாடு அல்ல. உங்களுக்கு இந்த சமுதாயம் என்பது ஒரு சமமான சமுதாயம். நீங்க எங்கயோ வந்து செத்து போன பிறகு சொர்க்கத்தை உருவாக்குறங்க, கெட்டு போனவங்க நரகத்து போறாங்கிறது அப்பறப்பட்ட விஷயம். வாழும் போதே சொர்க்கத்தை கிரியேட் பண்ணீங்க. இந்தியா இஸ் கிரியேட்டட் ஃபார் ஹெவன், இந்தியா இஸ் எ ஹெவன் ஹெவன்லி கண்ட்ரி. ஒரு அருமையான ஒரு தேசம், நல்ல வளங்களை கொண்ட ஒரு தேசம், நல்ல திங்க் பண்ணக்கூடிய மனிதர்கள் இருக்கிற ஒரு தேசம், அதிகமான இளைஞர்களை கொண்ட ஒரு தேசம், அதிகமான உழைப்பாளிகளை கொண்ட ஒரு தேசம். இந்த தேசத்துல ஒத்தடிமை என்பது ஒவ்வொருத்தரும் பேசணுங்க. ஜனாதிபதியிலிருந்து கடகோடி மக்களை வெளியே இதை பேசணும். பேசிட்டு இருப்பாங்க 45 ஆயிடுச்சு, நாளைக்கு தான் முதல் முறையாக பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் டே அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறாங்க இந்த நாட்டுல. என்னை கேட்டா ஒரு மகளிர் தினம், ஒரு குழந்தைகள் தினம், ஒரு சுதந்திர தினம் போல இது வந்து கொண்டாடப்பட வேண்டும். குறிப்பாக அடுத்த வர தலைமுறை எப்படி தான் பேசணும். இந்த பாண்டட் லேபர் சிஸ்டம்ன்றது ஹிஸ்டரியில இருந்துச்சுங்க. எப்படி நம்ம சொல்லுவாங்க, உடன்கட்டை ஏறுவது சதின்னு ஒண்ணு இருந்துச்சுங்க, அது ஹிஸ்டரிங்க. இப்ப ஏன்னா நீ போய் ஒரு பெண்ணை போயிட்டு ஏமா உடன்கட்டை ஏறு அவனை ஒன்னு சேர்த்து ஏற்றி விட்டுருவாங்க. உடன்கட்டை ஏறுவதுன்னு ஒரு காலத்துல வரலாறு இருந்தது போல ஒத்தனைமை தொண்டு அடுத்த வர தலைமுறை எப்படி நம்ம படிக்கணும், இது ஹிஸ்டரி இருந்துச்சுங்க, இப்பெல்லாம் இல்லைங்க, அப்படியா இருந்தது அப்படின்னு ஆச்சரியமா கேட்கணும். இவ்வளவு போல இளைஞர்கள் நம்மள மாதிரி ஆட்கள் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கதைகள் சொல்லணும். என்ன மாதிரி கதை, நாம வந்து அந்த சமுதாயத்தை நாம் செஞ்ச வேலையில வந்து ஒரு கதைகளாக சொல்லிட்டு போகணும்.
ஒழிக்க முடியும்
சார்? கண்டிப்பா முடியும் சார். என்னன்னா உங்களுக்கு பாரதியார்னு ஒரு தமிழ்ல ஒரு மகா கவிஞர் இருந்தார். உங்க மாதிரி இளைஞர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இப்ப நிறைய பேர் பேசுறாங்க எல்லாரும். இந்த மகா கவிஞர் பாரதியார் சுதந்திரம் வரத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு. அப்படியே சுதந்திரம் வந்ததுக்காக அவர் ஆடினார் சார், ஒரு பாட்டு கொண்டாடினாரு, ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமேன்னு சொல்லிட்டு சுதந்திரம் வராதுக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மனசு பாடிட்டு போயிட்டார். ஏழை என்ற அடிமை என்ற எவனம் இல்லை இந்த பூமியில அப்படின்னு சொன்னார் அவரு. இப்ப அவருடைய கனவுலாம் இப்ப நினைவா இருக்குல்ல, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு பெண்கள் மிகப்பெரிய ஒரு சமத்துவத்துக்கு உருவாகி இல்லையடி பாப்பான்னு சொன்னாரு. அது போல நான் பாரதியாருடைய மிகப்பெரிய அவருடைய புத்தகங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய எனக்கு இன்ஸ்பிரேஷன், எங்க அப்பா அம்மா எப்படி இன்ஸ்பிரேஷன், பாரதியார் இன்ஸ்பிரேஷன், வீரபாண்டிய கட்டபொம்மன் இன்ஸ்பிரேஷன், விவசாயிகள் இன்ஸ்பிரேஷன், தொழிலாளர்களுடைய இன்ஸ்பிரேஷன், எங்க அம்மா என் இன்ஸ்பிரேஷன், அது போல வந்து பல பேர் நம்மளுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். ஸோ பாரதியார் வந்து சுதந்திரம் வராதுக்கு முன்னாடி சுதந்திரம் வந்துச்சுன்னு சொன்னார், வந்துச்சு இல்ல, சமூக நீதி வரும்னு சொன்னா வந்துச்சு இல்ல. அது போல நான் எப்படி பாக்குறேன்னா, ரொம்ப சீக்கிரமா இப்ப நிறைய பேர் வந்துருக்காங்க. இந்த மாதிரி கொத்தரிமை தொழில்முறை ஒழிக்கிறதுக்காக நிறைய பேர் முன்ன வந்திருக்கிறாங்க, அரசாங்கத்து கூட கை கோர்த்து சேர்ந்து இருக்கிறாங்க, அமைப்புகள் நிறைய முன்ன வந்திருக்குது, இயக்கங்கள் நிறைய வந்திருக்குது, மக்கள் நிறைய வந்திருக்குது. கொத்தரிமை தொழிலை ஒழிக்கிறதுக்காக கொத்தரிமிருந்து விடுவிக்கப்பட்ட மக்களை சங்கங்களாக ஆகியிருக்கிறாங்க. அந்த சங்கங்களாக சேர்ந்து, அதாவது ஆர்பிஎல் அசோசியேஷன் சொல்லுவாங்க நாங்க, அந்த மாதிரி சங்கங்களாக சேர்ந்து வந்து இதை ஒழிச்சுன்னு வந்துருக்காங்க. இப்ப என்னுடைய கனவு, இப்ப நாங்க வந்து ஒரு 12672 பேரை கடந்த 9 வருஷத்துல நாங்க மீட்டு எடுத்திருக்கிறோங்க. பல இடங்கள்ல வந்து அவங்களுக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கி இருக்கிறோங்க. கொத்தரிமைக்காக என்ன மாதிரி எல்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி ஆர்டிகல் எல்லாம் வந்துக்குதுன்றதை நாங்க கம்பைன் பண்ணிட்டு வரங்க. இப்ப வந்து இந்த கடந்த 1 வருஷத்துல வந்த கொத்தரிமை அபாலிஷன் பண்ண பல்வேறு மீடியாவில் வந்த ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணிட்டு வரேங்க. நான் நினைக்கிறேன் வி கேன் கிரியேட் எ பீஸ்ஃபுல் சொசைட்டி வெரி சூன், வெரி சூன் வி கேன் கிரியேட். அப்போ இது என்னன்னா, இன்னொரு இந்த வேகமா போயிருந்தாக்க வி கேன் எராடிகேட் அட்லீஸ்ட் இந்த டிகேட்ல, இது வந்து 2021 இருங்க, 2030ல இந்திய அரசியலமைப்பு சட்ட இது இந்தியாவில பாராளுமன்றத்திலே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2030 1,84,00,000 பேரை நாங்க வந்து மீட்டு எடுத்து மறுவாழ்வு கொடுத்துருப்போம் சொல்லிட்டு பாராளுமன்றத்துல 2016 பாராளுமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலைகளை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் செய்து நிக்கிறாங்க. இப்போ உங்களை மாதிரி ஆட்கள், நம்மள மாதிரி அமைப்புகள் எல்லாரும் சேர்ந்தா கண்டிப்பாக 2030 வி கேன் சே நில் பாண்டல் லேபர் சிஸ்டம் இன் திஸ் கண்ட்ரி. We can say we created history that we totally abolished the bonded labor system. அப்படி நம்மள சொல்ல முடியும். நீங்க ரெடியா இருங்க, 2030 நம்ம கொண்டாடலாம். நீங்க ரெடியா இருங்க
சார், we'll celebrate. கண்டிப்பா சார், we'll celebrate together. கண்டிப்பா நீங்க இதுக்கு ரெண்டு क्वेश्चन மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க, ஏன் வந்து இன்னும் ஒழிக்கப்படல அப்படினு சொல்லும்போது willingness கம்மியா இருக்கு, அந்த ஒரு வில் பவர் willingness கம்மியா இருக்கு நீங்க. அப்போ அது வந்து leads to the last question. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வில்லிங்கா இருக்கிறாங்க, அண்ட் நிறைய காலேஜ் கோயிங் கிட்ஸா இருக்கட்டும், இல்ல ஒர்க் பண்ற பசங்களா இருக்கட்டும், நம்ம ஷேர் பண்ற ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ற ஒரு ஷவுட் ஃபார் ஃப்ரீடம் ஷேர் பண்ணக்கூடிய போஸ்ட், இல்ல FSD ஷேர் பண்ணக்கூடிய போஸ்ட், இல்ல உங்களை நிறைய பேர் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம், நீங்க ஒவ்வொரு டைமும் தெலுங்கானா ஸ்டேட்ல இல்ல இங்க நம்ம தமிழ்நாட்டுல FSD பண்ற எல்லா ஒர்க்கும் நாங்க பார்க்கும் போது நாங்க அதை ரீஷேர் பண்றோம். அதை பார்க்கும் போது நவ் அத நீங்க சொன்ன ஒரு வார்த்தை, the willingness is from the youngsters. இப்போ நாங்க ஏதாவது ஒரு விதத்துல எங்கனால ஒரு ஒரு மாற்றம் வந்துடாதான்னு ஒரு இயக்கத்துல இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க சார். சோசியல் ஒர்க்கர்ஸ் இல்லாம ஒரு ஜென்ரல் யங்ஸ்டர்ஸ், ஜென்ரல் சிட்டிசன், ஹவு கேன் தே கேன் பி பார்ட் ஆஃப் எண்டிங் பவுண்டரி?
தம்பி, நானு நிறைய மக்களை படிச்சிருக்கிறேன், உங்களை மாதிரி இளைஞர்களை படிக்கின்ற பொழுது எனக்கு ஒரு அதிகமான யூஸ் பண்ற வேர்டு, இன்வெஸ்ட் ஆன் யங்ஸ்டர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் சோசியல் சேஞ்ச். இது நானே கிரியேட் பண்ண ஒரு சென்டென்ஸ்.
ஓகே,
இன்வெஸ்ட் ஆன் யங்ஸ்டர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் சோசியல் சேஞ்ச். அப்படின்னா ஒரு நிலையான சமூக மாற்றம் வரணும்னு நினைச்சாக்க இளைஞர்கள் மீது உங்களுடைய மூலதனத்தை அவங்க மேல போடுங்க. இங்க மூலதனம் நான் சொல்றது வெறும் பணமா இல்லை, இளைஞர்களை நீங்க நம்புறது ஒரு மூலதனம், இளைஞர்களுக்கு வழிகாட்டுறது ஒரு மூலதனம், இளைஞர்களுக்கு வழிபடுறது ஒரு மூலதனம், இளைஞர்கள்கிட்ட ஒரு இன்னோவேட்டிவான உதவி இருக்குது. ஒரு காலத்துல மீடியா என்பது, இந்த தமிழகத்துல எக்ஸாம்பிள் சொல்றேன், மீடியானா தினத்தந்தி ராஜ்யம் இருந்தது, அதுக்கடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதை விட்டா இந்து, இதுதான் மீடியானாவே. அது டிவினா பொதுகை டிவி, அதை விட்டா சன் டிவி, இவ்வளவுதான் மீடியா. இன்னைக்கு சோசியல் மீடியாவை வந்து இளைஞர்கள் ஹேண்டில் பண்ற விதம் இருக்கு பாத்தீங்களா. நீங்க என்னங்க, நீங்க சினிமா சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், சினிமாவெல்லாம் ஒரு காலத்துல ஒருவர் புராணங்களையும் ஒரு ஹீரோக்களையும் கொண்டாடி இருந்த சினிமா மாறி ஒரு எச்ஐவி எட்ஸ் விஷயங்கள், உடல் ஊனமுற்றோர் விஷயங்கள், ஏற்றத்தாழ்வு விஷயங்கள், ஜாதி பிரச்சனைங்க, பெண்கள் பிரச்சனை, கல்வி பிரச்சனை புகுந்து வெளியே கொண்டு வராங்க. நான் நினைக்கிறேன் இந்த நாடு மாற்றம்னாக்க இளைஞர்களை எடுத்தாங்க லீடர்ஷிப். எனக்கு அடிக்கடிக்கு நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்றமும் இந்த சட்டமன்றமும் ஓல்டேஜ் ஓமா இருக்குது, அது மாறணும். ஓல்டேஜ் ஓம் ரொம்ப வெளிப்படையா சொல்ல விரும்புறேன், பாராளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஓல்டேஜ் ஓம்ல இருந்து மாத்தி இளைஞர்களுடைய பிளட் அங்க வந்துச்சுன்னா இளைஞர்களுக்கு பாருங்க. இப்ப எல்லாம் நீங்க வர சின்ன எக்ஸாம்பிள், இதெல்லாம் உண்மை. நான் இளைஞர்ல படிக்கின்றேன், கிட்டத்தட்ட 12,600 கிராமங்களுக்கு நான் சுத்தி நின்றுக்கிறேன், 900,000 கிலோமீட்டர் நான் பயணம் செய்யறேன், இந்த நாடு முழுக்க பல நாடுகளுக்கு நான் சுத்தி இருக்கிறேன், மனிதன் எட்டி பார்க்காத கிராமங்களுக்கெல்லாம், சென்சஸே போகாத கிராமங்கள்லாம் நான் போயிருக்கிறேன். இளைஞர்களுக்கிட்ட நீங்க வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும், எங்கன்னா வரதட்சணை கொடுமை இருக்குதா, இப்போ இளைஞர்கள் தானே வரதட்சணை வாங்கணும், எந்த இளைஞராக போய் கேட்க வரதட்சணை வந்து எழுத்து பேசலாம் இளைஞர். அதே நேரத்துல இளைஞர்கள் பல்வேறு எங்கெல்லாம் டிசாஸ்டர் ஏற்படுதோ அங்க இளைஞர் தான் முன்ன வரான். இளைஞர்களை வந்து எப்படி பாக்குறேன்னாக்கியல் டூல் பார்த்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதனால சொன்னேன் இன்வெஸ்ட் ஆன் யங்ஸ்டர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் சோசியல் சேஞ்ச். இளைஞர்கள் வந்து அந்த ஸ்ப்ரெட் பண்ணாங்கன்னா அந்த ஒயர் வாங்க, அந்த ஃபயர் வாங்க, அந்த ஃபயர் வந்துச்சுன்னா ஐ திங்க் யூ கேன் நாட் ஸ்டாப் தம். இந்த காற்றாற்று வெள்ளம் போல இளைஞர்கள் வந்து கவனம் செலுத்தினாங்கன்னா மாற்றம் என்பது நிச்சயமாக வரும், அது இளைஞர்களை என்னால பார்க்க முடியும். நிறைய மாறி இருக்குதுங்க, இளைஞர்களால் திங்க் பண்ண முடியுதுங்க, அட்வான்ஸா திங்க் பண்ண முடியுதுங்க, தொலைநோக்கு பார்வை இருக்குது, தேவை மிஷன். அப்போ இளைஞர்களால மாற்றங்களை கொண்டு வர முடியும், ரொம்ப சீக்கிரம் கொண்டு வர முடியும். நாங்க 20 வருஷம் செஞ்சதை இளைஞர்களால் 5 வருஷம் செய்ய முடியுங்க, நான் அப்படிதான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லிங்க் இருக்கு அவங்க மத்தியில. ரெண்டாவது திங்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சுயசார் சுயநலமா சிந்திக்கிறது இல்லைங்க, இளைஞர்கள் சுயநலமா இல்ல, அந்த சுயநலம் எப்போ போச்சோ அவங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியும். இதை நான் கண் கூட பார்த்தது, கண்டிப்பா இளைஞர்களை கொண்டு வரும்.
கண்டிப்பா சார், நீங்க சொன்ன அந்த வில்லிங்னஸ் இருந்தா கண்டிப்பா பண்ண முடியும்னு நீங்க சொன்னீங்க. ஐ கெஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஆர் வில்லிங் டு டு சம்திங், சம் சேஞ்சஸ் இன் தி சொசைட்டி. அண்ட் நீங்க
சொன்னது ரெகக்னைஸ் பண்ணணும். ஆக்சுவலா இந்த இளைஞர்கள் வந்து நம்ம ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்க பண்ற அந்த இன்னோவேட்டிவான விஷயங்களுக்கு நாம லேர்ன் பண்ணணும். They can make it. They have a potential. They have a capacity. They have a willingness. Only thing, we should recognize them. We should appreciate them. We should give a scope them. சின்ன கரெக்ஷன் கொஞ்சம் பண்ணி விட்டா போதும். They will find a solution for all the problems.
கண்டிப்பா சார், டெஃபினெட்லி சார். ஏன்னா நாங்க டீம்ல அடிக்கடி சொல்லுவோம், வழி விடுறதுக்கு இல்ல எங்களுக்கு கூட நின்று கத்துத்தரதுக்கு வந்து நிறைய பேரு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனா உங்களை மாதிரி ஆட்களை பார்க்கும்போது எங்களுக்கு இல்ல இருக்கிறாங்க, அவங்க இன்னும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது இருக்கிறாங்க, நம்மளுக்கு கவுன்சிலிங் பண்ண இருக்கிறாங்க, நம்மளுக்கு மென்டோர் பண்றதுக்கு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே வரும் சார். ஏன்னா நிறைய நேரங்கள்ல வந்து சின்ன பையன் தானே, கொஞ்சம் ஓரமா போய் வைப்பாரு, உனக்கு என்ன தெரியும், முதல்ல போய் உன் வேலையை பாரு, அதுக்கப்புறம் வந்து நாட்டு வேலையை பாரு. சோ அப்படியே அந்த ஒரு சூழ்நிலையில வளரும் போது நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இல்ல நான் என்னோட குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு இந்த நாட்டையும் நான் பாத்துக்க முடியும்ன்ற அந்த ஒரு ஒரு தைரியம் வந்து எங்களுக்குள்ள வருது சார். ரொம்ப தேங்க்யூ எங்களை நம்புறதுக்கு, யங்ஸ்டர்ஸ் நம்புறதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார்.
உங்களால முடியுன்றதே நல்லா தெரியும். என்னன்னா நீங்க தான் நம்பிக்கை, உங்களால முடியாது, உங்களை யுவர் த ஒன்லி ஹோப். அண்டர்ஸ்டாண்ட், ஹோப்ன்றது பயங்கரமான ஒரு வாசி விஷயம். யுவர் த ஒன்லி ஹோப் அண்ட் யூ யூ பீப்புள் ஆர் டூயிங் இட் ஆல்ரெடி. என்னன்னா நிறைய பேர் நான் எனக்கு தான் மீடியாக்காரங்க இதெல்லாம் எழுதணும், எங்களை மாதிரி இடத்துல உங்களை மாதிரி நான் நிறைய இடத்துல இளைஞர்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கறதா முன்னே கொண்டு வரதா அவங்க லீடர்ஷிப் இளைஞர் தேவை. நம்ம வந்து எப்படி நீங்க நம்புங்களேன் அவங்கள கொடுத்து பாருங்களேன், தேர் டூயிங் இட். வேற நிறைய செய்யறாங்க, நிறைய இடத்துல நானும் பாத்துக்கிறேன், எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய பாத்துக்கிறேன். அவங்க எனக்கு வந்து நாங்க இந்த கோவிட் ரிலீஃப் ஒர்க் ஒன்று பண்ணுங்க, கொரோனா வைரஸ்ல காலத்துல இதெல்லாம் அதுக்கான வேலைகள் செஞ்சுங்க. அந்த பீரியட்ல கோவிட் ரிலீஃப் காலத்துல எனக்கு கிட்டத்தட்ட 70 பேர் வாலண்டியர்ஸ் எல்லாமே இளைஞர்கள்.
தே
டிட் இட், தே டிட் இட். அதான் ஒரு விஷயம். அப்பாவா என்ன சொல்லுவாங்க, இவனுக்கு வந்து போன பாருங்க, இந்த கொரோனா வைரஸ்ல அவங்க உழைச்ச உழைப்புக்கு யாருக்குமே எதுவுமே ஆகல. என்ன அர்த்தம், ஒரு பக்கம் வில்லிங்னஸ் இருக்கு, ஒரு பக்கம் அதான் அவங்க அந்த கமிட்மெண்ட், த கமிட்மெண்ட், த சின்சியரிட்டி, ஹார்ட் ஒர்க் அண்ட் வில்லிங்னஸ். திஸ் இஸ் தி போர் பில்லர் ஃபார் த யூத். முடியுங்க அவங்களால, அதனாலதான் அந்த வேர்ட் அந்த நீங்க இந்த யூத்னு சொல்லி பாருங்க, அது ஒரு பவர் இருக்குல்ல, அது இருக்குல்ல, அந்த பவரை வந்து நீங்க நீ சரியா கையாளணும். இளைஞர்கள் வந்து அழகா கையாண்டாங்கன்னா அவங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியும். தட்ஸ் வை ஆல்வேஸ் சேஸ் இன்வெஸ்ட் ஆன் யங்ஸ்டர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் சோசியல் சேஞ்ச். சோசியல் சேஞ்ச் வரும், ஆனா சஸ்டைனபிளா இருக்கணும் இல்ல, அதுக்காக தான்.
அண்ட் இன்னைக்கு உங்களை உங்களோட கொஞ்ச நேரம் டைம் பேச டைம் கிடைச்சது வந்து இட் இஸ் மை லைஃப் டைம் பிரிவிலேஜ் சார், இட் இஸ் மை லைஃப் டைம் பிரிவிலேஜ்.
உங்களுடைய ஈடுபாடு, உங்களுடைய இயற்கையும் கடவுளும் உங்களுக்கு நல்ல ஒரு எப்பவுமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும், நல்ல ஒரு வேண்டிய வசதிகளை வந்து செஞ்சு தரணும். உங்களை நீங்களும் உங்கள் குழுக்களும் வந்து இன்னும் சிறப்பாக மற்றவங்க விட்டு போட்ட பணிகள், அதாவது காந்தி விட்டு போன பணிகள், அம்பேத்கர் விட்டு போன பணிகள், காமராஜர் விட்டு போன பணிகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் விரைவாக எல்லாருக்கும் எல்லாரும் கிடைத்திட வேண்டும். அந்த மாதிரி ஒரு உலகத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டாம். வாழ்த்துக்கள்.